நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜனவரி மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இலங்கையின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருகிறது, பணவீக்கம் குறைந்துள்ளது என்று நாட்டின் மத்திய வங்கி கூறியுள்ளது தொடர்பிலான ஒரு பார்வை.
பணவீக்கம் என்பது அவ்வாறு ஒரு சில பொருட்களுடைய விலைகளை வைத்துக் கொண்டு பார்க்கின்ற விஷயம் அல்ல. மத்திய வங்கி சொல்லுகிறது தான் சரியான முறையிலே அதை கணிப்பிடுவதாக. எவ்வாறு இருந்த போதிலும் இலங்கையினுடைய பணவீக்கமானது அதிகரித்துக் கொண்டு செல்கிறது என்பதுதான் யதார்த்தம்.
இலங்கையின் காவல்துறையினர் பக்க சார்பான வகையில் நடந்து கொள்வதாக மனித உரிமைகள் ஆணையத்திடம் செய்யப்பட்டுள்ள முறைப்பாடு குறித்த தகவல்கள். புத்தளம் பகுதியில் பவளப்பாறைகள் பெருமளவு பாதிப்புகளுக்கு உள்ளாவதாக கவலைகள் எழுந்துள்ள நிலையில் அதற்கான காரணங்கள் குறித்த ஒரு ஆய்வு.
பவளப்பாறைகள் அழிந்து கொண்டு வருகிறது என்பது உண்மைதான். அது காரணம் என்னன்னு சொன்னால், பலதரப்பட்ட அபிவிருத்தி என்ற பெயரால செய்யப்படும் சில நாச காரியங்கள் அழியுது.
இந்தியாவில் 21 வயதுக்கு குறைவான பெண்கள் தமது திருமணத்திற்கு பெற்றோரின் அனுமதி வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி கூறியுள்ளதற்கு எழுந்துள்ள எதிர்ப்புகளும் இன்ன பிற தகவல்களும் கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சீவகன் மற்றும் சுவாமிநாதன்.
பலுஜா மற்றும் ரமாடி நகரங்களின் ஒரு பகுதியை பிடித்திருக்கின்ற அல் கைதாவுடன் தொடர்புடைய தீவிரவாதிகளுடன் ஈராக்கிய அரச படைகள் சண்டையில் ஈடுபட்டிருக்கின்றன. பலுஜாவில் கடுமையான சண்டை நடப்பதாக ஈராக்கின் பயங்கரவாத எதிர்ப்பு படையணியின் தளபதி கூறியிருக்கின்றார். இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் ஈராக் மற்றும் த லவண்ட் ஆகியவற்றைச் சேர்ந்த கிளர்ச்சிக்காரர்கள் போலீஸ் நிலையங்களை கைப்பற்றி கைதிகளை விடுதலை செய்து நகரெங்கும் சோதனை சாவடிகளை எரித்திருக்கின்றார்கள். திங்களன்று ரமாடியில் அரசு எதிர்ப்பு போராட்ட முகாம் ஒன்றை அரச படைகள் கைப்பற்றின. அதனை அடுத்து இந்த அமைதி இனம் ஏற்பட்டது.
லெபனான் தலைநகர் பெய்ரூட்டின் தெற்கே இருக்கின்ற புறநகர் பகுதிகளில் பெரும் குண்டுவெடிப்பு ஒன்று நடைபெற்றிருக்கிறது. இந்த பகுதி ஷியா கிளர்ச்சி இயக்கமான ஹிஸ்புல்லா பலமாக இருக்கும் இடமாகும். குறைந்தது 2 பேர் இதில் கொல்லப்பட்டிருக்கின்றனர். மிக மோசமாக சேதமடைந்த கட்டிடத்தின் முன்பு எரிந்து போய் கிடக்கும் நிலையில் பல வாகனங்கள் இருப்பதை ஹிஸ்புல்லா தொலைக்காட்சி படங்கள் காட்டின. மீட்புப் பணியாளர்கள் அங்கே உதவிப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். லெபனானிய அமைச்சர் முகமது சட்டா குண்டு தாக்குதல் ஒன்றில் கொல்லப்பட்ட சில தினங்களுக்கு பிறகு இந்த வெடிப்பு நடந்திருக்கிறது. முகமது சட்டாவின் அரசியல் படுகொலைக்கு சிரியா மற்றும் ஹிஸ்புல்லாவே காரணம் என்று அவரின் ஆதரவாளர்கள் பழிபோடுகின்றனர்.
எத்தியோப்பிய தலைநகர் அட்டிஸ் அபபா சமாதான பேச்சுக்களை கலந்து கொள்வதற்காக தெற்கு சூடானின் மோதலில் ஈடுபட்டு வருகின்ற 2 தரப்பின் பிரதிநிதிகளும் தயாராகி வருகின்றார்கள். அதிபர் சல்வா கீர் அவர்களும் அவரது முன்னைய துணை அதிபரான ரேக் மச்சார் அவர்களும் தமது பிரதிநிதிகளை அட்டிஸ் அபபாவுக்கு அனுப்பியிருக்கின்றார்கள். இந்த போதிலும் 2 தரப்பும் சண்டையை நிறுத்தவில்லை என்று செய்திகள் கூறுகின்றன. உதவிகளுக்காகவும் தங்குமிடத்துக்காகவும் பல பொதுமக்கள் தவித்துக் கொண்டிருப்பதாகவும் உதவி நிறுவனங்கள் கூறுகின்றன. போர் நகரிலிருந்து வன்சேர்களில் வந்து தப்பித்து வந்து படகுகள் மூலம் தப்பித்து வந்த 75,000 பேர் நைல் நதிக்கரையில் முகாமிட்டிருக்கின்றார்கள்.
பாகிஸ்தான் அரசால் தேச துரோக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கும் பாகிஸ்தானின் முன்னாள் அதிபர் பர்வீஸ் முஷரப் நீதிமன்றம் கொண்டு செல்லப்படும் வழியில் நெஞ்சு வலிப்பதாக கூறியதைத் தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இஸ்லாமாபாத்தில் இருக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று அவர் ஆஜராக வேண்டியிருந்தது. அதில் அவர் ஆஜராகவில்லை. அதற்கான காரணத்தை நீதிபதியிடம் தெரிவித்த காவல்துறை அதிகாரி, நீதிமன்றம் வரும் வழியில் முஷரப் நெஞ்சுவலி என்றதால் அவர் உடனடியாக ராவல்பிண்டியில் இருக்கின்ற இதய நோயாளிகளுக்கான இராணுவ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவித்தார். முஷரப் தற்போது சுய நினைவுடன் இருப்பதாகவும் இராணுவ மருத்துவர்களால் பரிசோதிக்கப்பட்டு வருவதாகவும் முஷரப் சார்பில் பேசவுள்ள அதிகாரி தெரிவித்தார். இந்த குறிப்பிட்ட தேச துரோக வழக்கின் முந்தைய 2 விசாரணைகளிலும் முஷரப் கலந்து கொள்ளவில்லை. அப்போது அதற்கு பாதுகாப்பு காரணங்கள் காட்டப்பட்டன.
ஆப்கானிஸ்தானின் மேற்கு நகரான ஹெரட்டில் துப்பாக்கிதாரிகள் ஒரு மூத்த பெண் அதிகாரியை கொண்டதாக ஆப்கானிஸ்தானில் இருக்கின்ற போலீசார் கூறியிருக்கின்றார்கள். ஹெரட்டின் மையப்பகுதியில் இருக்கின்ற தனது அலுவலகத்திலிருந்து 25 வயதான ஜல்டா வசரி அவர்கள் புறப்பட்ட பொழுது மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத 2 தாக்குதலாளிகள் அவரது தலையில் சுட்டிருக்கின்றார்கள். அவர் உள்ளூராட்சி அரசில் பணியாற்றிக் கொண்டிருந்தார். கடந்த சில மாதங்களாக இந்த நகரில் இதே மாதிரி தாக்குதல்கள் நடந்திருக்கின்றன. கிளர்ச்சிக்காரர்களால் பெண் அதிகாரிகள் இலக்கு வைக்கப்படுவதன் ஒரு பகுதிதான் வசரி அவர்கள் மீதான இந்த தாக்குதல் என்று எமது செய்தியாளர் கூறுகின்றார்.
இஸ்ரேலின் முன்னாள் பிரதமர் ஏரியல் ஷரானுக்கு சிகிச்சை அளித்து வருகின்ற மருத்துவர்கள் அவரின் நிலை மோசமாகிவிட்டதாகவும் அவர் மரணமடையும் தருவாயில் இருப்பதாகவும் கூறுகின்றனர். அவரின் உடலின் பல முக்கிய உறுப்புகளின் செயல்பாடுகளில் பிரச்சினை ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். முன்னாள் பிரதமரின் குடும்பத்தினர் அவரின் படுக்கை அருகே தற்போது இருக்கின்றனர். கடந்த 2006 ஏற்பட்ட பக்கவாத நோய்க்கு பிறகு அவர் கோமா நிலைக்குச் சென்றார். தற்போது 85 வயதாகும் ஷிரானின் உடல்நலம் புதன்கிழமையன்று மிகவும் மோசமாக பாதிப்படைந்ததாக மருத்துவர்கள் கூறுகின்றனர்.
செய்தி அரங்கத்தில் முதலாவதாக, இலங்கையில் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் குழுவின் தலைவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று வழக்கறிஞர்கள் சங்கம் ஒன்று கோரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து கொழும்பிலிருந்து பிபிசியின் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
ஊழல் குற்றச்சாட்டு சம்பந்தமான விசாரணைகள் முடிவடையும் வரை ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் தலைவர் ஜகத் பாலபட்டபந்தி பதவி விலக வேண்டுமென ஜனநாயகத்தை காக்கும் சட்டவாதிகளின் சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. அந்த சங்கத்தின் உபதலைவர் சட்டவாதி சந்திரபால குமாரகே இதனை தெரிவித்துள்ளார். ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் தலைவருக்கு எதிராக மக்கள் விடுதலை முன்னணி முறைப்பாடொன்றை சமர்ப்பித்துள்ளது. ஆணைக்குழுவின் தலைவர் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக கடமையாற்றிய சமயம் தனது அதிகாரத்தை தவறான முறையில் பயன்படுத்தி வாகனம் ஒன்றை பெற்றுக்கொண்டதாகவே அந்த முறைப்பாட்டில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாடு பக்கச்சார்பற்ற முறையில் விசாரணை செய்யப்பட வேண்டும். ஆணைக்குழுவின் தலைவர் தொடர்ந்து பதவியில் அமர்ந்திருந்தால் சுயாதீனமான விசாரணை ஒன்றை மேற்கொள்ள முடியாதென்பதே எமது கருத்து. எனவே விசாரணைகளின் நம்பக தன்மையை காக்க வேண்டுமானால் ஆணைக்குழுவின் தலைவர் பதவி விலகுவது அவசியம் என்று தெரிவித்தார் சட்டவாதி சந்திரபால குமாரகே. ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் சட்ட விதிமுறைகளுக்கமைய இவ்வாறான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டாலும் கூட ஆணைக்குழுவின் தலைவருக்கு தொடர்ந்து தனது பதவியை வகிப்பதற்கு சட்ட ரீதியாக எந்தவிதமான சிக்கலும் ஏற்பட மாட்டாதென்று தெரிவிக்கப்பட்டுள்ள கருத்து குறித்து கேட்டபோது, சட்டத்துக்கமைய சிக்கல்கள் எதுவும் இல்லாமல் இருக்க முடியும். ஆயினும் அங்கீகரிக்கப்பட்ட பாரம்பரிய சட்ட கோட்பாடுகளுக்கமைய அப்படி மௌனமாக இருக்க முடியாது. ஒரு நபருக்கு எதிராக சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளை அந்த நபருக்கே விசாரணை செய்வதற்கு முடியாதென்பதே சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட சட்ட கோட்பாடு. இதற்கமைய சுயாதீனமான விசாரணையொன்றை மேற்கொள்ள வேண்டுமானால் ஆணைக்குழுவின் தலைவர் விசாரணை முடிவடையும் வரை பதவி விலகுவது அவசியம் என்று தெரிவித்தார் ஜனநாயகத்தை காக்கும் சட்டவாதிகளின் சங்கத்தின் தலைவர் சட்டவாதி சந்திரபால குமாரகே. இந்த குற்றச்சாட்டு சம்பந்தமாக ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் தலைவரின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ள முயற்சித்த போதிலும் அந்த முயற்சி பயனளிக்கவில்லை.
கொழும்பிலிருந்து பிபிசி சந்தேஷியாவின் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். இதனிடையே இலங்கையின் காவல்துறையினர் பக்கச்சார்பாக நடந்து கொள்வதாக நாட்டின் மனித உரிமைகள் ஆணையத்திடம் இன்று புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
திருகோணமலை நகரில் சர்வதேச மனித உரிமைகள் தினமன்று நடைபெற்ற கவனயீர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மீதான தாக்குதல் தொடர்பாக காவல்துறை இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச மனித உரிமைகள் தினமன்று நடைபெற்ற இந்த கவனயீர்ப்பு போராட்டத்தில் திருகோணமலை மாவட்டத்தில் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரமுகர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள். போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளை சிங்கள மொழியில் இதற்கு எதிராக குரல் எழுப்பிய வண்ணம் ஒரு குழுவினர் அங்கு வந்ததை அடுத்து குழப்ப நிலை ஏற்பட்டது. இதன்போது ஏற்பாட்டாளர்களும் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களும் என சிலர் தாக்கப்பட்டார்கள். அவர்களிடமிருந்த பதாதைகளும் வாசக அட்டைகளும் பறித்து கிழித்து எறியப்பட்டன. இந்த சம்பவத்தின் போது காவல்துறை பக்க சார்பாக நடந்து கொண்டதாக தெரிவித்து காணாமல் போனோரை தேடி கண்டறியும் குழுவினால் செய்யப்பட்டுள்ள முறைப்பாடு குறித்து குழுவின் தலைவர் சுந்தரம் மகேந்திரன்.
நாங்கள் கடந்த December 10, அதாவது சர்வதேச மனித உரிமை தினத்தில் திருகோணமலை பஸ் நிலையத்துக்கு முன்பாக செய்த மனித உரிமை காணாமல் போனவர்கள் தொடர்பான செய்த ஆர்ப்பாட்டத்தின் போது எங்களுக்கு எதிரான தாக்குதல் நடைபெற்ற வேளையில் அங்கு கடமையில் இருந்த போலீசார் உரிய முறையில் பாதுகாப்பு வழங்காமல் எமக்கு எதிராக கண்மூடித்தனமாக நடைபெற்ற தாக்குதலை அவர்கள் பார்த்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் எவரையும் கைது செய்யாது தாக்குதலை தடுக்கிறதுக்கு எவ்விதமான நடவடிக்கை எடுக்காத பட்சத்திலும் அதே நேரத்தில் நாங்கள் திருகோணமலை போலீஸ் நிலையத்தில் சென்று போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியிடம் முறைப்பாடு சென்று முறையிட சென்ற வேளையில் முறைப்பாட்டை பதிவு செய்யும் முன் அவர் எமக்கு அச்சுறுத்தல் விடுத்ததை போன்று உரையாடினார். நான் தமிழ் மக்களை ஒன்று திரட்டி சிங்கள மக்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டுவதற்கு எத்தனித்ததாக நீதிமன்றத்தில் அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு தனது கீழ்நிலை அதிகாரிக்கு அவர் பணிப்புரை விடுத்தார். தன்னிடம் முறைப்பாடை பதிவு செய்து கொண்டு நீதிமன்றத்திலே நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று ஒரு மறைமுக அச்சுறுத்தலை அவர் கொடுத்தார்
என்று தெரிவித்த அவர், இது தொடர்பாக கடந்த 20ஆம் தேதி காவல்துறை தலைமையகத்திலும் தங்களால் முறைப்பாடு செய்யப்பட்டது என்றும் கூறுகின்றார்.
போலீஸ் தலைமையகத்திலே கடந்த 20ஆம் தேதி நாங்கள் ஒரு முறைப்பாடை பதிவு செய்தோம். இது அங்கு நடந்து கொண்டு பக்க சார்பாக நடந்து கொண்டார்கள் திருவண்ணாமலை போலீசார். எனவே சரியான ஒரு நியாயமான தீர்வை பெற்றுத் தருமாறு விசாரணை செய்து செய்யுமாறும் நாங்கள் தலைமக போலீஸ் நிலையத்தில் ஒரு முறைப்பாடையும் பதிவு செய்தோம். அந்த முறைப்பாடும் இன்று வரை எதுவிதமான விசாரணை மேற்கொள்ளாமல் இருந்ததை ஒட்டிதான் இன்று மனித உரிமை ஆணைக்குழுவிடம் போய் சென்று நாங்கள் இது தொடர்பான முறைப்பாட்டை நாங்கள் முன்வைத்தோம். ஆகவே நீங்கள் ஒரு நியாயமான விசாரணை நடத்தி குற்றம் இழைத்தவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்குமாறு நாங்கள் வேண்டிய நாங்கள் இந்த முறைப்பாட்டை இன்று நாங்கள் பதிவு செய்தோம்
என்று தெரிவித்த அவரிடம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் என்ன பதில் அளிக்கப்பட்டது என்று கேட்டபோது,
சம்பந்தமாக பாரபட்சமின்றி நியாயமான முறையிலே இருதரப்பையும் விசாரணைக்கு எடுத்து அழைத்துட்டு விசாரணை செய்து நியாயமான ஒரு தீர்ப்பை பெற்றுத்தருவதாகத்தான் கூறினார்கள். என்னுடைய முறைப்பாட்டை பதிவு செய்த உயர் அதிகாரி ஒருவர் என்னிடம் கூறினார், நாங்கள் இந்த முறைப்பாட்டை பதிவு செய்தது எமக்கு ஒரு நன்மையை பெற்றுக் கொடுப்பார்கள் என்று அல்லது ஒரு சாதாரணமான ஒரு நீதியான விசாரணை மேற்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் இந்த மனித உரிமை ஆணைக்குழுவில் நாங்கள் இதை பதிவு செய்தோம். அவர்களுடைய விசாரணை பொறுத்தே அவர்கள் எவ்வாறான பக்க சார்பாக செய்கிற செயற்பட அல்லது ஒரு நியாயமான முறையில் இந்த முறைப்பாடை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள் என்பது அவர்களுடைய விசாரணையின் பொறுத்துதான் நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். அவர் எம்மோடு உரையாடிய தொழிலிருந்து ஓரளவுக்கு திருப்தியை தருகிறதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம்
என்று இது தொடர்பாக குறிப்பிட்டார். காணாமல் போனோரை தேடி கண்டறியும் குழுவின் தலைவர் சுந்தரம் மகேந்திரன், அதேவேளை இவரால் காவல்துறை தொடர்பாக தெரிவிக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்களை ஏற்கனவே காவல்துறை மறுத்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது.
நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார் வழங்கிய செய்திக்குறிப்பு அது. இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால், நாட்டில் பணவீக்கம் குறைந்துள்ளது, வட்டி வீதங்கள் குறைக்கப்பட்டுள்ளன, இவையெல்லாம் பொருளாதார வளர்ச்சியின் அறிகுறிகள் என இன்று தெரிவித்துள்ளார். அவரது கூற்றுக்கள் எந்த அளவுக்கு சரியானவை என்று கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரத்துறை பேராசிரியர் டாக்டர் கணேசமூர்த்தி அவர்களிடம் கேட்டேன்.
மத்திய வங்கியானது தொடர்ச்சியாக இந்த விதமாக பணவீக்கம் குறைந்து கொண்டு போவதாக பல சிறந்த சந்தர்ப்பங்களிலே தரவுகளோடு வெளிப்படுத்தியிருக்கிறது. ஆனால் சந்தையிலே நாங்கள் சென்று பார்க்கின்ற போது சாதாரணமாக பொதுமக்கள் பாவிக்கின்ற அன்றாடம் கையாள்கின்ற பொருட்களுடைய விலைவாசிகளை பார்க்கின்ற போது அது பெரும்பாலும் ஒவ்வொரு மாதமும் ஏதோ ஒரு சதவீதத்தால் அதிகரித்துக் கொண்டு போகின்ற போக்கினையே சாதாரண நுகர்வோர்கள் பிரதிபலிக்கின்றார்கள். ஆனால் சில பொருட்களுடைய விலைகள், குறிப்பாக கடந்த காலங்களில் இந்த மரக்கறி வகைகளுடைய விலைகள் உள்ளிட்ட சில பொருட்களுடைய விலைகள் குறைந்து சென்றது என்னவோ உண்மை. ஆனால் பணவீக்கம் என்பது அவ்வாறு ஒரு சில பொருட்களுடைய விலைகளை வைத்துக் கொண்டு பார்க்கின்ற விஷயம் அல்ல. மத்திய வங்கி சொல்லுகிறது தான் சரியான முறையிலே அதை கணிப்பிடுவதாக. எவ்வாறு இருந்த போதிலும் இலங்கையினுடைய பணவீக்கமானது அதிகரித்துக் கொண்டு செல்லுகிறது என்பதுதான் யதார்த்தம். அதிகாரிகள் சொல்லுகின்ற அத்தனையும் அவ்வாறே நாங்கள் நம்பிடுவதற்கு இல்லை.
அதே நேரத்துல நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ந்து வருகிறது அப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறாரு, அது யதார்த்தமானதா?
என்னை பொறுத்தவரையிலே இந்த தரவுகளிலே பல குளறுபடிகள் இருப்பதாக நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் இந்த விதமாக கடந்த காலங்களிலும் சொல்லப்பட்ட வளர்ச்சி வீதங்களை குறைத்து பின்னர் கூறியதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்து கொண்டு செல்கின்றது, அத்தனை சதவீதம் இத்தனை சதவீதம் இந்தியாவை விட கூடுதலாக வளர்ச்சி அடைகின்றது, சீனாவை விட கூடுதலாக வளர்ச்சி அடைகின்றது, இலங்கையினுடைய பொருளாதாரம் மிக உறுதியான நிலையில் இருக்கிறது போன்ற கூற்றுகள் எல்லாம் மிகைப்படுத்தப்பட்ட வடிவங்களாகவே நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். இந்த வளர்ச்சி வீதங்களை பற்றி நாங்கள் பேசுகின்ற போது அந்த தரவுகள் எவ்விதம் அங்கே உள்ளிடப்படுகின்றன என்பதை வைத்துக் கொண்டுதான் அந்த வளர்ச்சி வீதங்களை நாங்கள் பார்க்க முடியும். உதாரணமாக அரசாங்கம் செலவிடுகின்ற ஒவ்வொரு சதமும் கூட அது எதற்காக செலவிட்டாலும் சரி அது வளர்ச்சியினுடைய ஒரு கூறாகவே பார்க்கப்படுகிறது. எனவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே வெறும் செலவினங்களை மட்டும் வைத்துக் கொண்டு அதனை ஒரு வளர்ச்சியாக காட்டுவது என்பது ஒரு குறைபாடுடைய ஒரு அணுகுமுறையாகவே இருக்க முடியும். மத்திய வங்கி என்பது நாட்டினுடைய தலையாய நிதி நிறுவனம். அந்த நிதி நிறுவனம் கணிப்பிடுகின்ற அந்த தொகைகளைத்தான் சட்டபூர்வமாக அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் அவற்றிலே எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி.
சர்வதேச நாணய நிதியம் IMF வந்து தங்களை வட்டி வீதங்களை கூட்ட சொல்லி அழுத்தம் கொடுத்ததாகவும், ஆனால் அதற்கு இலங்கை அடிபணிய மறுத்துவிட்டது, அது வந்து இலங்கையினுடைய ஒரு பொருளாதார ஸ்திரத்தன்மை அல்லது ஏற்றத்தினுடைய ஒரு அளவுகோல் அப்படிங்கிற ஒரு துணியில சொல்லியிருக்கிறாங்க.
இலங்கையை பொறுத்தவரையிலே சர்வதேச நிதி நிறுவனங்களிடமிருந்து நீண்டகால கடன்களையும் சலுகை கடன்களையும் பெற்று அபிவிருத்தி திட்டங்களை நிதிப்படுத்திய ஒரு நிலைமை மாறி இருக்கிறது. அதனை நாங்கள் வெளிப்படையாகவே பார்க்கின்றோம். ஒரு இடரான ஒரு அபாயமிக்க ஒரு சூழல் வருகின்ற போதுதான் இலங்கை அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியை நோக்கி செல்லுகிறது. மற்ற சந்தர்ப்பங்களில் எல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம் இலங்கை தங்களுடைய நட்பு நாடான இந்தியா, சீனா போன்ற நாடுகளிடமிருந்து கடன்களை பெற்றுக்கொள்ளும். குறிப்பாக இலங்கைக்கு அதிகம் கடன் வழங்குகின்ற நாடுகள் வரிசையிலே சீனா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் அதிகம் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த நாடுகளிடமிருந்து அதிக அளவு கடன்கள் பெறப்படுகின்றபடியினாலே, எந்த அளவு கடன்களையும் தர தயாராக சீனா இருக்கின்றபடியினாலே, இந்த நிலையிலே மத்திய வங்கியினுடைய அதிகாரிகள் சர்வதேச நிதியத்தினுடைய நாணயத்தினுடைய அழுத்தங்களுக்கு அடிபணியவில்லை என்று கூறுவதிலே ஒரு புறம் ஒரு பொருள் இருக்கிறது. மறுபக்கம் இவ்வாறான ஒரு கொள்கை, அதாவது தொடர்ச்சியாக வட்டி வீதங்களை குறைவாக வைத்துக் கொண்டு அதே நேரத்திலே பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது என்பது கொஞ்சம் கடினமான காரியமாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் பணவீக்கம் அதிகரிக்கின்ற போது கட்டாயமாக வட்டி வீதங்களையும் அதிகரிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். ஆனால் அண்மை காலம் வரையிலே இலங்கை தான் தென்னாசியாவிலேயே மிக வட்டி வீதங்கள் அதிகம் கொண்ட ஒரு நாடாக இருந்தது. எனவே அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது தற்போது வட்டி விதங்கள் குறைந்து இருக்கின்றன. இலங்கை அரசாங்கம் இந்த மானிட்டரி பாலிசி ஈஸிங் என்று சொல்லுவோம், கூடுதலாக அதாவது விரிவாக்க பண கொள்கையினை கையாள்வதாக படுகிறது. எனவே மத்திய வங்கியானது குறிப்பிடுவது போல சர்வதேச நாணய நிதியத்தினுடைய அழுத்தங்களுக்கு அடிபணியவில்லை என்று கூறுவது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட கூற்று. எவ்வாறாயினும் ஒருவரிடம் கடன் பெறக்கூடிய நிலைமை இல்லாத சந்தர்ப்பங்களிலே அல்லது நாட்டினுடைய பொருளாதாரம் மிக கடுமையாக பாதிக்கப்படுகின்ற போது கட்டாயமாக ஐஎம்எஃப்னுடைய காலடிக்கு செல்ல வேண்டிய ஒரு போக்கு கட்டாயம் ஏற்படும்.
கொழும்பு பல்கலைக்கழக பொருளாதார பேராசிரியர் டாக்டர் கணேசமூர்த்தி. இலங்கையின் வடமேற்கே புத்தளம் கடற்பகுதியில் உள்ள பவளப்பாறைகள் தொடர்ச்சியாக அழிவை சந்தித்து வருவதாக இப்பொழுது தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது சுற்றுச்சூழல் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றன என்றும் கருத்துக்கள் வந்துள்ளன. அங்கு பவளப்பாறைகள் பாதிக்கப்பட்டுள்ளது எந்த அளவுக்கு உண்மை என்று உள்ளூரில் இருக்கும் சுற்றுச்சூழல் ஆர்வலர் சையத் முகமது முபாரக் அவர்களிடம் கேட்டேன்.
பவளப்பாறைகள் அழிந்து கொண்டு வருகிறது என்கிறது உண்மைதான். அது காரணம் என்னன்னு சொன்னால், பலதரப்பட்ட அபிவிருத்தி என்ற பெயரால செய்யப்படும் சில நாச காரியங்கள் அல்லது அழியுது. ஒன்று, அந்த மீனவர்கள் சில பேர் டைனமைட் என்று வெடிமருந்து பாய்கிற காரணத்தால பவளப்பாறைகளுக்கு சேதம் ஏற்படுது. மற்றது, ஏற்கனவே கண்டறியப்பட்ட விஷயம், ஹிக்கடுவ போன்ற இடங்களில் இயற்கையாகவே வலிமையான சூரிய வெப்பத்தை விட 2 டிகிரி கூடினதால பவளப்பாறைகள் செத்து போன இறந்து போனதாக அழிந்து போனதாக ஏற்கனவே ரிப்போர்ட் அளவுக்கு அதிகமாக நீரோட்ட மாற்றங்களின் காரணமாகவும் நீரோட்டத்தின் வெப்பநிலை மாறுற காரணத்தாலையும் இந்த பவளப்பாறைகள் அழிக்கப்படுகிறது. மற்றது, நடைச்சோலையில உள்ள அனல் மின்சார நிலையத்தில இருந்து அந்த மெஷின்களை சூட குறைப்பதற்காக வேண்டி 28-30 டிகிரி சில கலனியில உள்வாங்கி அந்த மெஷினை கூல் பண்ணி போட்டு திருப்பிய கடல் கடற்கரையில் அது 5 பாகை கூடுது. இந்த சூடான நீர் போற காரணத்தால இது மீன்பிடி தொழிலுக்கும் பவளப்பாறைகளுக்கும் ஒரு ஆபத்தை ஏற்படுது.
மீனவர்களுடைய வாழ்வாதாரம், பவளப்பாறை அழிவு, இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து ரொம்ப ஒரு பின்னி பிணைந்த ஒரு விஷயம். இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க சுற்றுச்சூழல் ஆய்வாளர்ங்கிற முறையில?
மீனவர்களின் செயற்பாடுகளால டைனமைட் மீன் பிடிக்கிற விஷயங்கள் எல்லாம் இப்ப தடை பண்ணப்பட்டிருக்குது. இவங்க வாழ்வாதாரத்துக்காக வேண்டி பல புத்தக தொகுதியை பொறுத்தவரையில ஒரு நீண்ட கரையோரம் இருக்கிறபடியால அதிகமான கரைவலைகள் பாதிக்கப்படுது. இந்த கரைவலைகள் ஒரு வேளை தவறி அந்த பவளப்பாறைகள்ல வலைகள் விடுபட்டு அதை மீட் பண்ணலாம். ஆனா அதை விட கூடுதலான பாதிப்பு வாரது நீரோட்டத்துல சூடான நீர் கலந்த காரணம் தான். இந்த வாழ்வாதாரத்தை பொறுத்தவரையில அவங்க டைனமைட் பண்ணித்தான் பிடிக்க வேண்டியிருக்கல் இல்ல, ஏன்னா மேற்கு பகுதியில உள்ள கடற்கரை கடல் வளம் இருப்பதால அவங்க வாழ்வாதம் அவ்வளவு பாதிக்கப்படவில்லை. ஆனால் வாழ்வாதம் பாதிக்கப்பட போறது பொதுவாக அந்த கலப்பு மீனவர்களுக்கு தான். அது எப்படின்னு சொன்னால், இந்த நுரைச்சோலையில இருந்து அந்த மீன் உற்பத்தியை அனுராதபுரம் கொண்டு போறதுக்கு கலப்பு மார்க்கமாக கொண்டு போறதால மீனவர்களோட செயல்பாடுகள் பாதிக்கப்படுது. அது எப்படி என்றால், புத்தளம் கலப்பை பொறுத்தவரையில அவர்கள் வந்து இந்த புளோட்டிங் நெட்ஸ் வந்து மிதக்கும் வலைகளை விடுவாங்க. அதாவது ஒரு 100 மீட்டருக்கு ஒரு வலையாக விட்டு கொண்டிருக்கிற டைம்ல நல்லால நீரோட்டத்துல போய் கொண்டிருக்கும். இதை பருவ நீங்களும் அங்க போய் பார்த்துருப்பாங்க. இப்படி போற வலைகள் இந்த மின்சாரத்தை அனுராதபுரம் கொண்டு போறதுக்கான கலப்பினூடாக சில அந்த பைலன்ஸ் கோபுரங்கள் மாதிரி கட்டிகளுக்கு டைம்ல அது அந்த நீரோட்டத்தில் போற வலைகள் பின்னிப்படைகிறதுக்கு சிக்கிறதுக்கும் வாய்ப்புண்டு. இதாவது மீனவர்கள் தன்னை எதிர்ப்புகளை தெரிவித்தாங்க. ஆனா அரசாங்கம் விடாப்பிடியாக அதெல்லாம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறாப்புல வழங்குது.
இந்த பவளப்பாறைகளை பார்ப்பதற்கு உள்நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றார்கள் என்பதுதான் இப்பொழுது இலங்கையில் யதார்த்தமான உண்மையாக இருக்கின்றது. அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வரும்பொழுது அந்த பகுதியில், அதாவது பவளப்பாறைகள் இருக்கும் பகுதியில் அதிகப்படியான படகு போக்குவரத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் இந்த பவளப்பாறைகளின் அழிவிற்கு ஒரு காரணம் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. அது நியாயமா?
இல்ல அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்டா பவளை பாறை பார்க்கிறதுக்காக வெளிநாட்டில இருந்து வர உள்ளாச பிராணிகள் வந்து அந்த கிளாஸ் பாட்டம் போர்ட் அந்த கண்ணாடி பொருத்தப்பட்ட போர்டில் அதை வேகமாக போறதில்லை. அதை முள்ள போனாதான் அதை பார்த்து கொண்டு போகலாம். போட்ல இருந்து கொண்டு அதை வீடியோ ஃபில் பண்ணி பார்க்கறது நான் அறிவேன். அதனால அவங்க இது பார்க்க வர உல்லாச பிரயாணிகள் படகு பயணத்தினால இது பாதிப்பு ஏற்படுகிறது என்கிறது முழுமுட்டாக ஏற்றுக்கொள்ள முடியாது.
இழந்த பவளப்பாறைகளை மீட்டெடுப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு விஷயம். அந்த வகையில அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய பவளப்பாறைகளின் முக்கியத்துவத்தை மக்களுக்கும் மீனவர்களுக்கும் எடுத்து சொல்வதில் இலங்கை அரசு தவறிவிட்டது அப்படின்னு சிலர் விமர்சனம் செய்கின்றார்கள். அதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்?
அது உண்மை என்றுதான் சொல்லுவேன். சரியான முறை பாதுகாப்பு அளிக்கப்படவில்லை. அதாவது தென்பகுதி கரையோரங்களில் இருந்து பவளப்பாறைகள் பறித்து எடுக்கப்பட்டு அதில் அதை எரிச்சி சுண்ணாம்பு தொழில் இன்னும் நடந்து கொண்டிருக்குது. அதனால அதில் சரியான முறையில் அரசாங்கம் தர பண்ணவில்லை. உத்தர பகுதியில் உள்ள மக்களோட பொருளாதாரத்துக்கு ஒரு இடைஞ்சலாகவும் பாதிப்பாகவும் இருக்கிறது இந்த நடத்தியுள்ள அணை மின்சாரம் தான்.
புத்தளம் பகுதியில் உள்ள சுற்றுச்சூழல் ஆர்வலர் சையத் முகமது முபாரக். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
டெல்லியில் சிறுபான்மை அரசை அமைத்துள்ள ஆம் ஆத்மி கட்சி இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் டெல்லியிலிருந்து சங்கீதா ராஜன்.
டெல்லி சட்டப்பேரவையில் இன்று ஜனவரி 2ஆம் தேதியன்று நடத்தப்பட்ட நம்பிக்கை வாக்கெடுப்பில் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி அரசு வெற்றி பெற்றுள்ளது. தேர்தலுக்கு பிறகு டெல்லியின் சட்டசபையின் முதல் கூட்டம் நேற்று ஜனவரி 1ஆம் தேதியன்று துவங்கியது. அதில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்கள் உட்பட அனைவரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். முன்னதாக இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது கடும் விவாதங்கள் நடைபெற்றன. பின்னர் சட்டப்பேரவையில் ஆம் ஆத்மி அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு மாலை 6 மணி அளவில் நடைபெற்றது. ஆட்சி அமைக்க தேவையான 36 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளது ஆம் ஆத்மி அரசு. வாக்கெடுப்பிற்கு பிறகு சட்டப்பேரவையில் பேசிய டெல்லியின் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால்,
एक चीज जो आज चर्चा में उठी भ्रष्टाचार, मैं इस सदन को पूरा विश्वास दिलाना चाहता हूं कि भ्रष्टाचार का कोई भी मामला हो.
இன்று விவாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் ஊழல். ஊழல் புரிந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, கடந்த 15 வருடங்களாக டெல்லி அரசு புரிந்த ஊழல்களாக இருந்தாலும் சரி, மாநகராட்சியாக இருந்தாலும் சரி, ஏன் எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் எங்கள் ஆட்சி காலத்தில் ஊழல் புரிந்தாலும் சரி, நான் இந்த சட்டசபைக்கு உறுதி அளிப்பது என்னவென்றால் அவ்வாறு ஊழல் செய்பவர்களின் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார் அரவிந்த் கெஜ்ரிவால். கடந்த வருடம் டிசம்பர் மாதம் நடைபெற்ற டெல்லி சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் 70 தொகுதிகளில் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில் புதிதாக உருவான ஆம் ஆத்மி கட்சி 28 தொகுதிகளை வென்று அனைவரையும் வியக்கச் செய்தது.
புதுடெல்லியிலிருந்து பிபிசியின் சங்கீதா ராஜன். 21 வயதுக்குட்பட்ட பெண்கள் காதலித்து திருமணம் செய்து கொள்ளும் பொழுது அந்த திருமணத்திற்கு அவர்களின் பெற்றோர்கள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்கின்ற நிபந்தனையை சேர்க்க வேண்டும். இல்லாவிட்டால் அத்தகைய திருமணங்கள் செல்லாதவை அல்லது ரத்து செய்ய தகுந்தவை என அறிவிக்க வேண்டும் என்பதை மத்திய அரசு ஒரு சட்டமாக கொண்டு வர வேண்டும் என்று அரசை வலியுறுத்தும் தீர்மானம் ஒன்றை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை பொதுக்குழு இன்று நிறைவேற்றியுள்ளது. இந்த தீர்மானத்தை அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் அமைப்பினர் எப்படி பார்க்கின்றார்கள் என்று அதன் பொதுச் செயலாளர் சுதா சுந்தரராமன் அவர்களிடம் கேட்டார் எல்.ஆர். ஜெகதீசன்.
இன்றைய தினம் ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை சரியாக புரிந்து கொண்டு அதை வந்து ஒரு நடைமுறைக்கு கொண்டு வருது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சில ஜாதிய பிற்போக்கான சக்திகள் அவங்க வந்து ஒரு பழமை காலத்திற்கு ஒரு கட்டாயப்படுத்தி அந்த பெண் வந்து எப்படி இருக்கணும், யாரோட சம்மதத்தோட தன்னுடைய வாழ்க்கை முடிவுகளை எடுக்கணும் அப்படின்றதுல இந்த இப்படிப்பட்ட அபிப்பிராயங்கள் வருது. ஆக இந்த மாதிரியான அபிப்பிராயங்கள் வரும்பொழுது அதை வைத்து அந்த சட்டத்தை மாற்றுவது என்பதை விட்டுவிட்டு அப்படியெல்லாம் சொல்லுபவர்களை அவங்களுடைய கருத்தை ஒரு மாற்றுவதற்கான முயற்சிகள் அரசாங்கம் மேற்கொள்ளணும். இது எப்படி சரியா இருக்க முடியும்?
ஏன் சரியில்லைன்னு நினைக்கிறீங்க?
அதாவது இந்த இந்த வயசுல வந்து வீட்டுல இருக்கிறவங்களுடைய சம்மதத்தோட செய்யலாம், இல்லைன்னா செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தானே அவங்க நிலை எடுத்திருக்காங்க, தீர்மானத்தை அப்படித்தானே இருக்குன்றீங்க?
ஆமா ஆமா
ஆமா. அதுக்கு வந்து என்ன பொருள் என்றால், அதாவது அம்மா அப்பாவுடைய சம்மதம் இருந்தால் மட்டுமே இந்த மாதிரியான ஒரு திருமணத்திற்கு கொடுப்பது சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கருத்து. ஆனா பல நேரத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா, காதல் திருமணங்கள் தானே வந்து முடிவு செய்யக்கூடிய இந்த இளம் வயது இளைஞர்கள் இவங்கெல்லாம் வந்து தன்னுடைய விருப்பங்களுக்கு ஏற்ப தன்னுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த காலம் மாறும் பொழுது அந்த நிலைமைக்கு ஏற்பதான் அவங்க வந்து சில முடிவுகள் மாறுதலா கூட எடுக்கலாம். ஆனா அந்த பெற்றோர்கள் அதை விரும்புவது கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில அரசியல் சாசனத்துல இருக்கிற அடிப்படையில அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. அந்த உரிமைய பின்தள்ளுவதற்கு இது இவங்க பாக்குறாங்க. ஆக இந்த பின்தள்ளுக்கு பாக்குறது என்பது ஒரு பிற்போக்கான சிந்தனை.
அதே சமயத்துல பாமக தரப்புல என்ன வாதம் முன்வைக்கப்படுகிறதுன்னா, 18 வயசுல உடல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் அவர்களுக்கு திருமண வயது என்று கூறினாலும் கூட மனதளவில் அவர்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு இது போன்ற காதல் திருமணங்களில் போய் மாட்டிக்கொள்கிறார்கள். பல நேரங்களில் அந்த திருமணங்கள் வெற்றிகரமாக இருப்பதில்லை. அப்படி வெற்றிகரமாக இல்லாத பட்சத்தில் இந்த பெண்ணானவள் தான் பாதிக்கப்படுகிறாள். அந்த பெண்ணினுடைய பாதிப்பு பெண்ணோடு நிற்பதில்லை, அவருடைய குடும்பம் பெற்றோர் எல்லோரையுமே பாதிக்கிற ஒரு சூழல் இந்தியாவில் நிலவுது. அதனால 18 வயசுங்கிறதுக்கு பதிலா 21 வயசுங்கிறது தான் சரியா இருக்க முடியும், சுயமா சிந்திச்சு திருமணம் பண்ணிக்கிறதுக்குங்கிற ஒரு வாதத்தை பாமக தரப்புல இருந்து வைக்கிறாங்க. அந்த வாதம் சரின்னு நினைக்கிறீங்களா தப்புன்னு நினைக்கிறீங்களா?
அதாவது அந்த சொல்ற அடிப்படை, சொல்ற விதம், சொல்ற சூழ்நிலை சரி கிடையாது. ஒட்டுமொத்தமாக அதாவது ஆணும் பெண்ணும் சமம் என்ற அடிப்படையில இருந்து 21 அப்படின்றது ஆணுக்கும் இருக்கணும் பெண்ணுக்கும் இருக்கணும் அப்படின்னா அது வேற விஷயம். ஆனா இன்னைக்கு பல விஷயத்துல 18 வயசுல ஒரு அடல்ட் அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்கப்படும் பொழுது இதுல மட்டும் வந்து அந்த பக்கம் இல்ல அப்படின்னு சொல்லுவது என்பது ஏற்றுக்க முடியாத விஷயம். ரெண்டாவது என்னன்னா, ஒரு இப்ப பாத்தீங்கன்னா கணக்களவுல கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட திருமணங்கள் இன்றைக்கும் பாலியல் திருமணங்களா நடக்குது. அதாவது 18க்கு உட்பட்ட வயசுலயே பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி விடுறாங்க. அந்த மாதிரியான திருமணங்கள் அந்த பெண்ணுக்கு விருப்பப்பட்டு விருப்பப்படாது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அதை பத்தி பாமகவோ அதுவோ நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல. அவங்க நடவடிக்கை எடுத்தா அது வந்து அந்த மாதிரியான திருமணங்கள் குறையணும் இல்லையா, அதுல எல்லாம் வந்து அந்த குரல் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. ஆக இது வந்து ஒரு ஒரு விதமாக அந்த பெண்ணுடைய முடிவெடுக்கக்கூடிய அந்த தன்மைய, முடிவெடுக்கக்கூடிய உரிமைய அதை வந்து கட்டுப்படுத்துவதாக தான் இது வந்து தெரியுது. இல்லைன்னா அவங்க வந்து அந்த குழந்தை பருவத்துல நடக்கக்கூடிய திருமணங்கள், 18 வயசுக்கு உட்பட்டு பெரியோர்கள் நிர்ணயிக்கக்கூடிய திருமணங்கள் அதெல்லாமே அவ்வளோ சீரியஸா அவங்க எடுத்து தீர்மானம் நிறைவேற்றலாமே.
அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சுதா சுந்தரராமன். நிறைவாக, பாகிஸ்தானில் உள்ள ஒரு பழங்கால சிவன் ஆலயத்தை செப்பனிடுவதற்கு பாகிஸ்தானிய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. மேலதிக பிபிசியின் தகவல்களுடன் சீவகன்.
இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிந்து 60 வருடங்கள் கடந்துவிட்ட நிலையில் பாகிஸ்தானில் இருக்கின்ற இந்து சிறுபான்மையினர் அங்கு தமது மதத்தை பின்பற்றுவதில் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றார்கள். ஆனால் அங்கு கட்டாஸ்ராஜ் என்னும் இடத்தில் இருக்கின்ற சரித்திர முக்கியத்துவமிக்க ஆலயத்தை திருத்தி அமைப்பதற்கு அங்கிருக்கின்ற இந்து தலைவர்கள் மிகவும் கடுமையாக உழைக்க வேண்டியிருந்திருக்கின்றது. பல தசாப்தங்களுக்கு பிறகுதான் இந்த ஆலயத்தில் பாகிஸ்தான் இந்துக்கள் வழிபடும் வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. 1947 இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிந்தது முதல் இந்த கட்டாஸ்ராஜ் ஆலயம் மூடப்பட்டே கிடந்தது. பாகிஸ்தான் அரசாங்கம் இந்த ஆலயத்தை திருத்துவது என்று முடிவு செய்யும் வரை இந்த சிவன் கோயில் பழுதடைந்த நிலையிலேயே கிடந்தது.
இந்த ஆலயம் புனரமைக்கப்பட்டிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, திருப்தியா இருக்கு. இங்க வந்து நாங்கள் வழிபடக்கூடியதாக இருப்பது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு.
900 ஆண்டுகளுக்கு முன்னதாக இது கட்டப்பட்டதாக நம்பப்படுகின்றது. அதனை விட இது பழையதாக இருக்கலாம் என்றும் சிலர் கூறுகின்றார்கள். இந்த புனித குளம் சிவபெருமானின் கண்ணீரிலிருந்து உருவானதாக ஐதீகம். இந்து யாத்திரிகர்கள் பாவம் தீர இதில் தீர்த்தமாடி செல்வதும் வழக்கம். ஆனால் போதுமான பராமரிப்பின்மை மற்றும் அருகில் இருக்கின்ற தொழில் முயற்சிகள் காரணமாக அது வற்றி போய் கிடந்தது. ஆனால் இப்பொழுது குளம் நிரம்பி காணப்படுகின்றது.
இந்த கோயில் வளாகத்தை அது முதலில் இருந்தது போலவே மீள உருவாக்க நாங்கள் முயற்சித்தோம். ஆகவே இதில் நாங்கள் செய்த இடைச்செருகல்கள் எல்லாம் சரித்திர ரீதியாக சரியானவையே. சிலர் அதனுடன் முரண்படலாம், ஆனால் சரித்திர ஆதாரங்களின் அடிப்படையில் தான் நாங்கள் அனைத்து வேலைகளையும் செய்தோம்
என்றார் பஞ்சாப் அகழ்வாய்வுத்துறையின் தலைமை இயக்குநரான அஸ்மத் தாஹிரா. இந்த ஆலயத்துக்கு மீண்டும் உயிர் கொடுக்க கட்டிடக் கலைஞர்களின் 7 வருட உழைப்பும் 56 லட்சம் டாலர்கள் நிதியுதவியும் தேவைப்பட்டது. இந்த கடாஸ்ராஜ் ஆலயத்தை புனரமைப்பதால் 2 பலன்கள் கிடைக்கும் என்று பாகிஸ்தான் அரசு எதிர்பார்க்கின்றது. ஒரு பாரம்பரிய இடத்தை புனரமைப்பதால் அதிக சுற்றுலா பயணிகளை கவர முடியும். அடுத்தது, சிறுபான்மையினருக்கு பாகிஸ்தான் அரசு ஆதரவு தருவதில்லை என்ற குற்றச்சாட்டையும் அது மறுக்க முடியும். ஆனால் இந்த கடாஸ்ராஜ் ஆலயம் இந்துக்களுக்கு மாத்திரம் புனிதமான ஒரு இடம் அல்ல. அருகில் இருக்கின்ற பௌத்த ஸ்தூபியம், சீக்கிய மாளிகைகளும் அங்கிருக்கின்ற பல சிறுபான்மையினருக்கு முக்கியமானவை.
சீவகன் வழங்கிய இந்த செய்திக்குறிப்புடன் இன்றைய தமிழோசை நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.